அனைவருக்கும் வணக்கம். ஊவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் எம் நிரோஷன். நான் ஹப்பத்தலை தமிழ் மத்திய கல்லூரியில் வரலாற்று பாட ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். அன்பான மாணவர்களே, இன்று உங்களுக்கு நான் 9ஆம் தரத்தில் முதலாம் பாடமாக இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் ஒல்லாந்தரின் ஆட்சிக்குட்படுதல் என்ற பாட அலகினை உங்களுக்கு நான் கற்பிக்கலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் முதலாவதாக ஒரு அறிமுகத்தின் ஊடாக நான் பாடத்திற்கு செல்கின்றேன். முதலாவதாக இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டிய ஐரோப்பியர்கள் பற்றிய விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே அதனை சற்று பார்ப்போமானால், முதலாவதாக இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டிய ஐரோப்பியர் போர்த்துகேயர் ஆவார். இவர்கள் 1505 ஆண்டு இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது வருகையை பதிவு செய்து பின்னர் ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இவர்களைத் தொடர்ந்து ஒல்லாந்தர் 1658 ஆண்டு இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆட்சியை நிலைப்படுத்தியிருந்தார்கள். அடுத்ததாக ஆங்கிலேயர் என அழைக்கப்படுகின்ற பிரித்தானியர் 1796 ஆண்டு இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் ஆட்சியை நிலைநாட்டி பின்னர் 1815 ஆண்டு கண்டி ராசதானியையும் கைப்பற்றிக் கொண்டு முழு இலங்கையுமே அவர்கள் கைப்பற்றி அவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நான் கூறிய போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் இவர்கள் மூவருமே இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்ட ஐரோப்பியர்கள் என கூறலாம். அதிலும் நாங்கள் பார்க்க வேண்டும், போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை மாத்திரமே அவர்கள் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர் 1815 ஆண்டு நான் கூறிய கண்டி ராசதானியை கைப்பற்றியதுடன் முழு இலங்கையுமே ஒரு ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த ஒரு நாடு என்ற பெருமை ஆங்கிலேயரை சாரும் அல்லது பிரித்தானியரை சாரும். ஆகவே அவர்கள் 1815 ஆண்டு கண்டி ராசதானியை கைப்பற்றியதுடன் 1948 வரை கிட்டத்தட்ட 133 வருடங்கள் இலங்கையை தன்னுடைய, அதாவது முழு இலங்கையுமே தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த ஒரு நாட்டினர் என அவர்களை நாங்கள் சிறப்பாக கூறலாம். கரையோர பிரதேசங்களில் ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டிருந்த முதலாவது ஐரோப்பியர் என நான் கூறிய போர்த்துகேயர்களின் பல்வேறு அச்சுறுத்தல்களை கண்டி ராஜ்யத்திற்கு பொறுத்துக்கொள்ள இயலாமல் காணப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கண்டிராட்சிய மன்னர்கள் போர்த்துகேயரை எப்படியாவது இங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் என்பதனை நோக்கமாக கொண்டிருந்தனர். அதற்கு போர்த்துகேயரை போன்றே ஒரு பலம் வாய்ந்த கப்பற்படை கொண்ட ஒரு நாட்டினர் அவர்களின் உதவியை தேடி அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அப்பொழுதுதான் ஒல்லாந்தரை பற்றிய அறிவு அவர்களுக்கு தெரிய வந்தது. ஆகவே போர்த்துகேயரின் கடற்படை பலத்தை போன்று ஒரு கடற்படை பலத்தை கொண்ட ஒரு நாடு ஒல்லாந்து. ஆகவே ஒல்லாந்து நாட்டினரின் உதவியை பெற்றுக்கொண்டு போர்த்துகேயரை இங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் இலங்கையின் கண்டி ராசதானி மன்னர்கள் பொறுமையுடன் காத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அப்போதைய கண்டி மன்னன் 2ஆம் ராஜசிங்கன் போர்த்துகேயரை இந்நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு ஒல்லாந்தரின் உதவியை பெற்றுக்கொள்வதில் வெற்றி பெற்ற ஒரு மன்னனாக காணப்படுகின்றான். ஏனைய, அதாவது அதற்கு முன்னர் முதலாம் விமலதர்ம சூரியன், செனரத் மன்னன் போன்ற மன்னர்களும் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனாலும் 2ஆம் ராஜசிங்க மன்னனே அந்த முயற்சியில் வெற்றி பெற்றதாக கூறப்படுகின்றது. ஆகவே 2ஆம் ராஜசிங்க மன்னன் ஒல்லாந்தரை இங்கு வரவழைத்து அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அதன் மூலமாகவே இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் இருந்து போர்த்துகேயரை விரட்டுவதற்கு திட்டமிட்டிருந்தான். அந்த வகையில் 2ஆம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில் இடம்பெற்ற உடன்படிக்கை 1638 ஆண்டு இடம்பெற்றது. அந்த உடன்படிக்கையின் பெயர் வெஸ்ட் வோல்ட் எனும் உடன்படிக்கையாகும். இதை பற்றிய விரிவாக்கம் பாடத்தின் பின்பக்கம் நாங்கள் செல்லலாம். இதை பற்றிய விரிவாக்கம் நாங்கள் தொடர்ந்து பாடங்களை நாங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் அதனை பார்ப்போம். அடுத்ததாக இந்த உடன்படிக்கை செய்து கொண்ட மன்னன் இந்த உடன்படிக்கையில் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது மன்னன் மாத்திரமல்ல, மன்னனும் ஒல்லாந்தரும் இருவருமே இந்த உடன்படிக்கையில் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த விடயத்தை தான் நான் பின்னர் கூறுகின்றேன் என்று கூறினேன். இப்பொழுது நாங்கள் அறிமுகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு சில விடயங்களை நான் கூறிவிட்டு செல்லுகின்றேன். போர்த்துக்கேயிடம் இருந்து கைப்பற்றிய கோட்டைகளை மன்னனுக்கு ஒப்படைக்கும்படி மன்னன் கூறியிருந்தான். ஆனால் இந்த செயலை ஒல்லாந்தர் மறுத்துவிட்டனர். ஆகவே ஒல்லாந்தர் 1658 ஆண்டு போர்த்துக்கேயரை இந்நாட்டிலிருந்து முழுமையாக வெளியேற்றிய பின்னர் போர்த்துக்கேயரினால் இங்கு நிர்மாணிக்கப்பட்ட கோட்டைகளை மன்னனுக்கு திருப்பி தராமல் அவர்களே அங்கு ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டிருந்தனர். ஆகவே ஒல்லாந்தர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் 1658 ஆண்டு தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தொடக்கம் 1796 வரை, அதாவது ஆங்கிலேயர் இந்நாட்டின் கரையோர பிரதேசங்களில் ஆட்சியை நிலைநாட்டும் வரையிலும் ஒல்லாந்தரே இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆட்சியை நிலைநாட்டியிருந்தனர். அதற்கு இந்த உடன்படிக்கையில் கூறப்பட்ட ஒரு விடயங்கள் மீறப்பட்டமையும் மன்னன் இவர்களின் உதவியை நாடியமும் ஒரு பின்னணி காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்த அறிமுகத்தை தொடர்ந்து ஒல்லாந்தர் எனப்படுபவர் யார், அவர்கள் எங்கிருந்து வருகை தந்தனர், எவ்வாறு வருகை தந்தனர் என்ற விடயங்களின் பக்கம் கவனம் செலுத்துவோம். அன்பான மாணவர்களே, உங்களுக்கு கட்டாயம் இந்த விடயம் தெரிந்திருக்க வேண்டும். என்னவென்றால், ஐரோப்பிய கண்டத்தில் இருந்து தற்பொழுது நெதர்லாந்து என அழைக்கப்படுகின்ற ஒரு நாடே ஒல்லாந்து ஆகும். ஆகவே அவ்வாறு ஐரோப்பிய கண்டத்தில் இருந்து ஒரு நாடு, அதுவும் ஒல்லாந்து நாடு, ஆசியா கண்டத்திற்கு வருகை தந்தமையில் அப்படி என்ன ஒரு பின்னணி அங்கு காணப்படுகின்றது என்ற விடயத்தினை நீங்கள் ஆராய வேண்டும். அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். அதாவது ஒல்லாந்தர் ஏன் ஆசியாவுக்கு வருகை தந்தனர், அவர்கள் வருகை தந்தமையில் காணப்பட்ட பின்னணி என்ன என்ற விடயத்தை பற்றி தான் உங்களுடன் நான் இப்பொழுது கலந்துரையாடப் போகின்றேன். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பின்னணி நிகழ்வாக காணப்படுகின்றது. ஆகவே அதனை நாங்கள் இப்பொழுது கலந்துரையாடுவோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆசியாவுக்கு வருகை தந்த முதலாவது ஐரோப்பியரான போர்த்துக்கேயரின் பிரதான நோக்கம் ஒன்று வர்த்தக நோக்கமாகும். இது பிரதான நோக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு நோக்கம் காணப்படுகின்றது, அதாவது மதத்தை பரப்புவதாகும். ஆகவே போர்த்துக்கேயர் ஆசியாவுக்கு வருகை தந்தமையில் காணப்பட்ட நோக்கங்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒன்று அது பிரதான நோக்கம், வர்த்தக நோக்கம், மற்றையது மதத்தை பரப்புவதாகும். ஆகவே 16ஆம் நூற்றாண்டில் என்று அழைக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு பின் 1600 வரையான காலப்பகுதியை நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வகையில் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துக்கேயர் ஆசியாவில் இருந்து தங்களுடைய நாட்டிற்கு கொண்டு சென்ற வாசனை பொருட்கள், அதாவது ஏலம், கராம்பு, கருவா, மிளகு, சாதிக்காய் மற்றும் வர்த்தக பொருட்கள், அதாவது முத்து, மாணிக்கம், யானை தந்தம் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே இவ்வாறான வாசனை பொருட்களையும் வர்த்தக பொருட்களையும் போர்த்துக்கேயர் ஆசியாவில் இருந்து தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு சென்று அங்கு லிஸ்பன் எனப்படும் துறைமுகத்தில் விற்பனை செய்து அதிக லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், போர்த்துக்கேயர் ஆசியாவிலிருந்து கொண்டு சென்ற வாசனை பொருட்களையும் வர்த்தக பொருட்களையும் தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற லிஸ்பன் எனப்படும் துறைமுகத்தில் அங்கு அவர்கள் விற்பனை செய்து அதன் மூலமாக லாபம் ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு, அதாவது லிஸ்பன் துறைமுகத்துக்கு வருகை தந்து யார்? ஒல்லாந்தர். ஆகவே ஒல்லாந்து நாட்டவர் லிஸ்பன் துறைமுகத்து வருகை தந்து அங்கிருந்து வாசனை பொருட்களையும் வர்த்தக பொருட்களையும் விலை கொடுத்து பெற்று அதனை ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்று அவர்கள் அதில் லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இங்கு ஒரு பக்கம் போர்த்துகேயர் ஆசியாவிலிருந்து பெற்றுக்கொண்ட வர்த்தக பொருட்களை லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து விற்று அவர்கள் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து பெற்றுக்கொண்டு இந்த ஒல்லாந்தர் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு அதனை விற்று அதன் மூலமாக லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். இதுவரையில் எந்த ஒரு நெருக்கடியும் இங்கு ஏற்படவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகின்றது. என்னவென்று கேட்டால், ஒல்லாந்த நாடு ஒரு சுதந்திர நாடாக அந்நேரத்தில் திகழவில்லை. காரணம், ஸ்பானியா எனப்படும் மிகவும் ஒரு வளமிக்க நாடு என்று கூறலாம். ஸ்பானியா போர்த்துக்கல்லின் அருகாமையில் காணப்படுகின்ற ஒரு பெரிய நாடு. ஆகவே ஸ்பானியா எனப்படும் வளமிக்க நாடு ஒல்லாந்து நாட்டை தமது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தது. ஆகவே தனக்கு கீழ் ஒரு அடிமை நாடாகவே ஒல்லாந்து நாட்டை ஸ்பானியா நாடு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த வகையில் இங்கு இன்னும் ஒரு, அதாவது இவர்கள் ஒல்லாந்து நாட்டுடன் இவ்வாறான ஒரு குடியேற்றவாத பண்புடன் காணப்பட்டமைக்கு இன்னும் ஒரு காரணம், ஸ்பானியர்கள் கத்தோலிக்க மதத்தினை பின்பற்றக்கூடியவர்களாக காணப்பட்ட அதே சந்தர்ப்பத்தில் ஒல்லாந்து நாட்டவரோ புரட்டஸ்தாந்து மதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டவராக காணப்படுகின்றார்கள். மீண்டும் ஒரு கூறுகின்றேன், ஸ்பானியர்கள் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றக்கூடிய பின்பற்றுகின்ற ஒரு நாட்டினராக இருந்தார்கள். ஆனால் ஒல்லாந்தர் புரட்டஸ்தாந்து மதத்தை பின்பற்றக்கூடிய பின்பற்றுகின்ற ஒரு நாட்டினராக காணப்பட்டனர். ஆகவே இவர்களுக்கிடையில் மத ரீதியான கருத்து முரண்பாடுகள் ஏராளமாக அங்கு ஏற்பட்டன. காலப்போக்கில் ஒல்லாந்தர் ஸ்பானியாவுக்கு எதிராக, அதாவது தங்களுடைய நாட்டினரை, தங்களுடைய நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஸ்பானிய நாட்டினருக்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை ஒல்லாந்த நாட்டினர் ஆரம்பித்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனைத் தொடர்ந்து அப்போதைய ஸ்பானிய மன்னனாக கருதக்கூடிய இரண்டாம் பிலிப் என்றவன் ஒரு அரச உரிமை ஒன்றின் மூலம் போர்த்துக்கல் நாட்டின் அரசனாக நியமிக்கப்பட்டான். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு தந்திர செயல் ஒன்று உங்களுக்கு விளங்கப் போகின்றது. என்னவென்று கேட்டால், போர்த்துக்கல் நாட்டினரோ கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாட்டினர், ஸ்பானிய நாட்டினரும் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாட்டினர். ஆனால் இங்கு போர்த்துக்கேயரிடமிருந்து போர்த்துக்கலுக்கு வருகை தந்து ஒல்லாந்து நாட்டினர் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே சந்தர்ப்பத்தில் ஸ்பானியர்களோ ஒல்லாந்து நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கு ஸ்பானிய நாட்டு மன்னன் ஒரு அரச உரிமையொன்றின் மூலம் போர்த்துக்கலின் மன்னனாக நியமிக்கப்பட்டான். இப்பொழுது ஸ்பானிய நாட்டு மன்னனுக்கு, அதாவது இரண்டாம் பிலிப்புக்கு, ஒல்லாந்தரை பழி வாங்குவதற்கு என்று கூறலாம், அல்லது ஒல்லாந்தரை எதிர்ப்பதற்கு தகுந்த சந்தர்ப்பம் ஒன்று, அதாவது ஒரு அதிகாரம் ஒன்று இவனுக்கு உருவாகியது. அந்த சந்தர்ப்பத்தில் இவன் செய்த ஒரே வேலை, ஒல்லாந்தர்களை லிஸ்பன் துறைமுகத்துக்கு வருகை தருவதை தடை செய்தான். அதாவது ஒல்லாந்தரது கப்பல் லிஸ்பன் துறைமுகத்துக்கு வருகை தருவதை தடை செய்து அவருடைய வர்த்தகத்துக்கும் தடையை செய்தான். ஆகவே ஒல்லாந்தர்களினால் இப்பொழுது லிஸ்பன் துறைமுகத்துக்கு செல்ல முடியாது. அதனால் அவர்கள் பெரும் நஷ்டத்தை, அதுவரை காலமும் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது நஷ்டத்தை சம்பாதித்துக் கொள்ள இந்த இரண்டாம் பிலிப் ஒரு காரணமாக விட்டான். அதுக்கு மறைமுகமான ஒரு காரணம் மத ரீதியான ஒரு கருத்து முரண்பாடு என்று கூறலாம். அதிலும் ஒல்லாந்தர்கள் இவர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தையும் செய்தமை ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொண்டு இரண்டாம் பிலிப் இவ்வாறு இவர்கள் லிஸ்பன் துறைமுகத்துக்கு வருவதை தடை செய்தான். இப்பொழுது ஒல்லாந்தருக்கு இருக்கின்ற ஒரே வழி, இந்த போர்த்துகேயர் இவர்கள் வர்த்தக பொருட்களையும் வாசனை பொருட்களையும் எங்கிருந்து கொண்டு வருகின்றார்கள் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது அது ஆசியா கண்டத்தில் இருந்தே ஆகும். ஆகவே இவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி, ஒல்லாந்தருக்கு இருக்கின்ற ஒரே வழி ஆசிய நாடுகளுக்கு வருவதாகும். அங்கு சென்று போர்த்துகேயரை போன்றே வர்த்தக பொருட்களையும் வாசனை பொருட்களையும் பெற்று வந்து அதனை அவர்களுடைய நாட்டிலும் ஏனைய நாட்டிலையும், அதாவது ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் விற்று லாபத்தை ஈட்டுவதை தவிர வேற வழி அவர்களுக்கு இல்லை. ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது. என்ன சிக்கல் என்று நீங்கள் கேட்கலாம். உள்ளாந்தருக்கோ போர்த்துகேயர் ஆசியாவுக்கு செல்லுகின்ற கடற்பாதை தொடர்பான எந்த ஒரு அறிவும் அவர்களுக்கு இல்லை. அதற்கு காரணம் போர்த்துகேயரின் அந்த ரகசியமான ஒரு நடவடிக்கை. அதாவது கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு ஆசியாவின் கடல்வழி பாதையை வேறு எந்த ஒரு ஐரோப்பியரும் அறிந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தனக்கு நம்பிக்கையானவர்களை தவிர, போர்த்துகேயரை தான் கூறுகின்றேன், தனக்கு நம்பிக்கையானவர்களை தவிர சந்தேகத்திற்குள்ளான ஐரோப்பியரான உள்ளாந்தர், ஆங்கிலேயர் அதாவது பிரித்தானியர் என்று அழைக்கப்படுகின்றவர் மற்றும் பிரான்சியர் போன்ற நாட்டினரை அவர்கள் தங்களுடைய கப்பலுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். இங்கு போர்த்துகிய கப்பலில் ஆசியாவுக்கு வருவதற்கு ஒரு துளியேனும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. ஏன்? அவர்களால் அந்த பாதையை அறிந்துவிட்டால் அவர்களும் அங்கு சென்று விடுவார்கள், அவர்களும் அங்கு வர்த்தக நடவடிக்கை ஈடுபடுவார்கள், அவர்களும் அங்கு அரசியல் ஆதிக்கத்தை செலுத்துவார்கள் என்ற நோக்கத்தோடுதான் இந்த போர்த்துகேயர் இவ்வாறு செயற்பட்டனர். இருப்பினும் 100 வருட காலத்திற்கு வேறு எந்த ஒரு ஐரோப்பியரும் அறிந்திருக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய ஆசியா நோக்கிய கடல் வழிப்பாதை ரகசியமாகவே பேணப்பட்டுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். ஆகவே உள்ளாந்தருக்கு இருக்கின்ற ஒரு சிக்கல் இப்பொழுது இந்த கடல் வழிப்பாதை, அதாவது ஆசியா செல்வதற்கான கடல் வழிப்பாதையை எவ்வாறு அறிந்து கொள்வது. இதனை அவர்கள் கடுமையாக ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு யோசனை ஒன்று அவர்களுக்கு வருகின்றது. அதற்கு ஒரு செல்வாக்கான ஒரு காரணியும் காணப்பட்டது. என்னவென்று கேட்டால், அந்நேரத்தில் ஸ்பானிய கப்பல்களினதும் போர்த்துகேய கப்பல்களினதும் வேலையாட்களாக, அதாவது அங்கு ஒரு சில சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்காக ஒரு வேலையாட்களாக நியமிக்கப்பட்டிருந்தவர்களில் ஒல்லாந்தர்களும் ஒருவர். ஆகவே அந்த ஒல்லாந்த இனத்தவர்கள் ஸ்பானிய மற்றும் போர்த்துகேய கப்பல்களில் பணியாட்களாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை அழைத்து ஒல்லாந்த ஆட்சியாளன் என்ன கூறியிருந்தான், நீங்கள் ஒற்றர்களைப் போல வேடம் தரித்து, இதில் கூறப்பட வேண்டிய விடயம் யாதெனில் போர்த்துகேயரை போலவே வேடம் தரித்து நீங்கள் அவருடைய கப்பல்களில் ஆசியாவிற்கு சென்று அவர்கள் செல்லுகின்ற ரகசிய வழியை அறிந்து எனக்கு கூற வேண்டும் என்பதே ஆகும். ஆகவே இது வெற்றியை தான் ஈட்டியது. அதன்படி செயற்பட்டு அந்த ஒற்றர்கள் மூலமாக கிறிஸ்துகுபின் 1595 போர்த்துகேயர் ஆசியாவுக்கு செல்லுகின்ற கடல்வழி பாதையை இந்த ஒல்லாந்தர் அறிந்து கொண்டனர். இதுவே உள்ளாந்தர் ஆசியாவுக்கு வருகை தந்தமையில் காணப்பட்ட பின்னணியாகும். ஆகவே இதனை ஒரு நீங்கள் ஒரு வரலாற்று நிகழ்வாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக இது தொடர்பான வினாக்கள் அன்பான மாணவர்களே உங்களுக்கு கட்டாயமாக பரிசீலனை போகின்றது. ஆசியாவின் கடல்வழி பாதையை அறிந்து கொண்ட உள்ளாந்தர் ஒரு சில வருடங்களுக்குள், அதாவது 1602, அதற்கு முன்னர் அப்பொழுது நான் கூறுகின்றேன் என்னவென்றால், 1595 அல்லவா அவர்கள் கடல் வழிப்பாதையை அறிந்து கொண்டார்கள். அதில் இருந்து 1595 1602 இதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் உள்ளாந்தரின் வர்த்தக சங்கங்கள் பல, ஒன்றல்ல இரண்டல்ல பல வர்த்தக சங்கங்கள் ஆசியாவுக்கு வருகை தந்தன. இது ஒன்று. ஆனாலும் அவ்வர்த்தக சங்கங்களுக்கிடையே வர்த்தக ரீதியான, அதாவது வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான போட்டி நிலவியது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பல வர்த்தக சங்கங்கள் வருகை தந்தன. அந்த வர்த்தக சங்கங்களுக்கிடையில் வர்த்தக பொருட்களை பெற்றுக் கொள்வதில் ஒரு போட்டி. இதிலும் ஒரு சங்கத்துக்கேனும் உள்ளாந்திற்காக, உள்ளாந்தர் சார்பாக ஆசியாவில் செயற்பட தேவையான எந்த ஒரு அதிகாரமும் இருக்கவில்லை. ஆகவே இது இவர்களுக்கு ஒரு பெரும் இடர்பாடாகவே காணப்பட்டது. என்ன இடர்பாடு? அதிகாரம், அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் அவர்கள் வர்த்தக பொருட்களை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே இது இவர்களுக்கு அடுத்த சிக்கலாக காணப்படுகின்றது. ஆகவே இதனால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை என அறிந்த உள்ளாந்த ஆட்சியாளன் அவன் திட்டத்தை மாற்றுகின்றான். என்ன செய்கின்றான்? 1602 போட்டி போட்டுக் கொண்டிருந்த, நான் கூறினேன் அல்லவா, சிறு சிறு வர்த்தக சங்கங்கள் தங்களுக்குள் வர்த்தக பொருட்களை பெற்றுக் கொள்வதில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தன என்று. ஆகவே அவ்வாறு போட்டி போட்டுக் கொண்டிருந்த பல உள்ளாந்த சங்கங்களை, உள்ளாந்த வர்த்தக சங்கங்களை இணைத்து உள்ளாந்த கீழைத்தேச வர்த்தக சங்கம், உள்ளாந்து கீழைத்தேச வர்த்தக சங்கம், நன்றாக இதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வது மேலும் சிறப்பாக இருக்கும். அப்பொழுது உள்ளாந்து கீழைத்தேச வர்த்தக சங்கம் என்ற சங்கத்தினை நிறுவி அதற்கு VOC என்ற அடையாளத்தினையும் அங்கு அவர்கள் பொறித்திருந்தார்கள். அவர்களுடைய லட்சினையில் VOC என்ற அடையாளம் காணப்படுகின்றது. இது ஒரு டச்சு சொல்லாகும், அதாவது உள்ளாந்து மொழியின் ஒரு சொல்லாகும். ஆகவே அதன் சுருக்கமே இது VOC என்பதாகும். ஆகவே இதனை, அதாவது இந்த VOC சங்கத்தினை டச்சு கிழக்கிந்திய வர்த்தக சங்கம், உள்ளாந்து கீழைத்தேச வர்த்தக சங்கம், உள்ளாந்து கிழக்கிந்திய வர்த்தக சங்கம் என்றெல்லாம் அழைக்கலாம். மூன்று விதமாக அழைக்கலாம். இதனை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், டச்சு கிழக்கிந்திய வர்த்தக சங்கம் அல்லது உள்ளாந்து கிழக்கிந்திய வர்த்தக சங்கம் அல்லது உள்ளாந்து கீழைத்தேச வர்த்தக சங்கம். ஆகவே இது எத்தனையாம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கும்? 1602. இப்பொழுது பார்க்க வேண்டும், இந்த சங்கத்திற்கு ஒரு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனுமதி பத்திரத்திற்கு அமைய, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த அனுமதி பத்திரத்துக்கு அமைய உள்ளாந்தர் அவர்களுடைய அரசின் சார்பாக, அதாவது உள்ளாந்த அரசின் சார்பாக ஆசியாவில் வர்த்தகத்தை மேற்கொள்ளவும், ஒன்று, உள்ளாந்த அரசின் சார்பாக ஆசியாவில் வர்த்தகத்தை மேற்கொள்ளவும், இரண்டு, நாடுகளை கைப்பற்றவும், இரண்டு, நாடுகளை கைப்பற்றவும், மூன்று, கோட்டைகளை அமைக்கவும். பாருங்கள் மாணவர்களே, ஒன்று, உள்ளாந்த அரசின் சார்பாக ஆசியாவில் வர்த்தகத்தை மேற்கொள்ளவும், இரண்டு, அங்கு நாடுகளை கைப்பற்றவும், மூன்று, அங்கு கோட்டைகளை அமைக்கவும், நான்கு, அங்கு ஆளுநர்களை நியமித்து உரிய பிரதேசங்களை நிர்வாகம் செய்யவும் இந்த VOC சங்கத்திற்கு அனுமதி கிடைத்தது. இதுவே அந்த அனுமதி பத்திரத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற அனுமதிகளாகும். அன்பான மாணவர்களே, இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு அது புரியும். ஏனென்று கேட்டால், மீண்டும் இந்த சம்பவத்தினை நீங்கள் நினைக்கும் பொழுது சில வேளைகளில் இந்த விடயங்கள் உங்களுக்கு நினைவில் எட்டாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நான்கு விடயங்களும் மிகவும் முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. இதன் பின்னர் நடந்த விடயங்களை இப்பொழுது நான் கூறுகின்றேன். ஆகவே அனுமதி கிடைத்துவிட்டது வர்த்தகம் செய்வதற்கு, நாடுகளை கைப்பற்றுவதற்கு, கோட்டைகளை உருவாக்குவதற்கு, மற்றும் ஆளுநர்களை நியமிப்பதற்கு. என்ன காரணத்துக்காக ஆளுநர் நியமிக்க வேண்டும்? அதாவது பிரதேசங்களை நிர்வாகம் செய்வதற்கு, வேறொன்றும் இல்லை. ஆகவே இவ்வாறான காரணங்களுக்காக அனுமதி கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து உள்ளாந்து கீழைத்தேச வர்த்தக சங்கம் மீண்டும் மிகவும் பலம் மிக்க ஒரு சங்கமாக மாறியது, மிகவும் பலம் அடைந்தது என்று கூறலாம். முக்கியமான கப்பற்குழுக்களை ஆசியாவிற்கு அனுப்பவும் இதனூடாக முடியுமாக இருந்தது. ஆகவே இதற்கு ஒரு பலம் ஒன்று இப்பொழுது காணப்பட்டிருந்தது. இந்த பலத்தை பயன்படுத்தி முக்கியமான கப்பற்குழுக்களை ஆசியாவிற்கு அனுப்பவும் இதற்கு முடியுமாக இருந்தது. இவர்களால் ஜாவா தீவில், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முக்கிய தீவாக ஒன்றான ஜாவா தீவில் பத்தேவியா என்ற இடத்தில், மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கின்ற ஜாவா தீவில் பத்தேவியா என்ற இடத்தில் தமது விஓசி சங்கத்தின் தலைமையகத்தை நிறுவி அதனூடாக தென்கிழக்கு ஆசிய தீவுகள் மற்றும் இந்திய கடற்கரை பிரதேசங்களில் சிலவற்றை தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த இடங்களில் தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு முடியுமாக இருந்தது. ஆகவே விஓசி சங்கத்தினை நிறுவி அதுவும் போட்டி போட்டுக் கொண்டிருந்த சிறு வர்த்தக சங்கங்களை ஒன்றிணைத்து ஒல்லாந்து கீழே தேச வர்த்தக சங்கம் என்கின்ற பெரிய ஒரு சங்கத்தினை நிறுவி அதற்கு ஒரு அனுமதி பத்திரத்தை வழங்கி வர்த்தகத்தை மேற்கொள்ளவும் நாடுகளை கைப்பற்றவும் கோட்டைகளை அமைக்கவும் ஆளுநர்களை நியமிக்கவும் உரிய பிரதேசங்களை நிர்வாகம் செய்யவும் அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கி அதனூடாக அவருடைய சங்கத்தின் பலத்தை மேலும் அதிகரித்துக் கொண்டு முக்கிய கப்பற்குழுக்களை ஆசியாவிற்கு வரவழைத்து அவர்கள் மூலமாக தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கின்ற ஒரு தீவான ஜாவா தீவில் பத்தேவியா என்ற இடத்தில் அவர்களுடைய தலைமையகத்தை அமைத்துக் கொண்டு அதனூடாக தென்கிழக்கு ஆசிய தீவுகள் மற்றும் இந்திய கடற்கரை பிரதேசங்கள் ஒரு சிலவற்றில் அவர்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை ஈடுபடுத்தி அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அங்கு நிலைநாட்டிக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதுவே இந்த ஒல்லாந்தர் ஆசியாவில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஒல்லாந்தர் ஆசியாவுக்கு வருகை தந்துவிட்டார்கள். இப்பொழுது இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆட்சியை எவ்வாறு நிலைநிறுத்தினர் என்ற விடயத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு முதல் கண்டி ராசதானி மன்னர்கள் ஒல்லாந்தரின் உதவியை நாடுகின்றமை அந்த விடயத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதனூடாகவே ஒல்லாந்தர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருந்தது. நான் அறிமுகத்தில் கூறியது போலவே இரண்டாம் ராஜசிங்கர் என்ற மன்னன் ஒல்லாந்தரின் உதவியை பெற்றுக்கொண்டே போர்த்துக்கேயரை இங்கிருந்து விரட்டினான். ஆகவே அவனுக்கு முன்னர் ஒரு சில மன்னர்களும் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது இங்கு நாங்கள் கற்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். முதலில் தென்கிழக்கு ஆசியா தீவுகள் மற்றும் இந்திய கடற்கரை பிரதேசங்களில் தங்களுடைய அதிகாரத்தை கட்டியெழுப்பிய ஒல்லாந்தரின் கவனம் ஒரு சில மாதங்களில், இவை அனைத்தும் 1602 ஆண்டே நடைபெற்ற நிகழ்வுகளாகும். இது முக்கியமான ஒரு விடயம். ஒரே வருடத்தில் நடந்த நிகழ்வுகள், அதாவது பல வர்த்தக சங்கங்கள் வருகை தந்தது, அவற்றை இணைத்து பொதுவான ஒரு விஓசி என்ற சங்கத்தை நிறுவிக்கொண்டது, அதன் தலைமையகத்தை ஜாவா தீவில் பத்தேவியால் நிறுவிக்கொண்டது. தொடர்ந்து அவருடைய கவனம் இலங்கை மீதும் செலுத்தப்பட்டது. ஆகவே ஒரு சில மாதங்களில் இந்து சமுத்திரத்தின் முத்து என்று அழைக்கப்படுகின்ற இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ள இலங்கை தீவின் மீது அவர்களுடைய கவனம் திரும்பியது. யாருடைய கவனம்? ஒல்லாந்தருடைய கவனம். அதன்படி அவர்களுடைய ஒரே நோக்கம் என்றும் கூறலாம். இவர்களுக்கும் இன்னும் நோக்கம் காணப்பட்டது. பொதுவாகவே ஐரோப்பியரின் நோக்கம் என்று கூறும்பொழுது வர்த்தக நோக்கம் மற்றும் மதத்தை பரப்புவதுதான். ஆனாலும் ஒல்லாந்தரின் பிரதான நோக்கம் லாபம் ஈட்டுவதே ஆகும். அது நீங்கள் 8ஆம் தரத்தில் வரலாற்று பாடத்தில் நீங்கள் கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஒல்லாந்தரின் பிரதான நோக்கம் வர்த்தக நோக்கமே ஆகும். ஆகவே வர்த்தக நடவடிக்கை தொடர்பாக கண்டி மன்னனுடன் கலந்துரையாடுவதற்காக ஜூலை மாதம் மிகவும் முக்கியம். ஏன் என்று கேட்டால், நான் கூறினேன், ஒரே வருடத்தில் நடந்த விடயங்கள் ஆகும். ஆகவே அன்பான மாணவர்களே, ஜூலை மாதத்தில் 1602 ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன். இந்த இடத்தில் நீங்கள் இதனை குறித்துக் கொள்ள வேண்டும். ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் என்ற ஒல்லாந்த தளபதி அல்லது ஒல்லாந்த தூதுவன் என்றும் அழைக்கலாம், ஒல்லாந்த தளபதி, இவன் மூன்று கப்பல்களுடன் இலங்கையின் கிழக்கு கரையில் உள்ள ஒரு நகரமான மட்டக்களப்பில் தரையிறங்கினான். ஆகவே இவனே இலங்கைக்கு வருகை தந்த முதலாவது ஒல்லாந்த தூதுவன் அல்லது ஒல்லாந்த தளபதி என அழைக்கப்படுகின்றான். ஆகவே அன்பான மாணவர்களே, உங்களுக்கு எம்சிக்யூ வினா என்று அழைக்கப்படுகின்ற பல்தேர்வு வினாவில் உங்களுக்கு பரீட்சையில் எழும்பொழுது இவ்வாறான வினாக்கள், அதாவது இலங்கைக்கு வருகை தந்த முதலாவது ஒல்லாந்த தூதுவன் அல்லது ஒல்லாந்த தளபதி யார் என்று கேட்கும் பொழுது நீங்கள் இதனை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன், இவன் வருகை தந்த ஆண்டு 1602 ஜூலை மாதம். இவன் வருகை தந்து, அதாவது தரை இறங்கிய, இவன் கப்பல் போக்குவரத்தின் மூலமாக வந்திருந்தான். ஆகவே இவன் தரை இறங்கிய இடம் மட்டக்களப்பு. இதனை தொடர்ந்து ஒன்று காணப்படுகின்றது, இவன் யாரை சந்திப்பதற்காக சென்றிருந்தான். ஆகவே நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், வர்த்தக நடவடிக்கை தொடர்பாக கண்டி மன்னனுடன் கலந்துரையாடுவதற்கு. ஆகவே அப்போது கண்டி மன்னனாக இருந்தவன் முதலாம் விமல தர்ம சூரியன். இந்த முதலாம் விமல தர்ம சூரியன், இவருடைய இயற்பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கும், கோணப்பு பண்டார. இவனே கண்டி அரச வம்சத்தில் புதிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு மன்னன். ஆகவே இவனை பற்றி ஒரு அறிமுகம் நான் கொடுத்திருந்தேன். இது தரம் 8 நீங்கள் வரலாறு பாடத்தில் மிகவும் நன்றாக அறிந்து வைத்திருப்பீர்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த பாடத்துக்கு செல்வோம். இவன் கண்டி ராசதானி மன்னன் முதலாம் விமல தர்ம சூரியனை சந்தித்தான். யார்? ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் யாதெனில், போர்த்துக்கேயரை இந்நாட்டில் இருந்து விரட்டிவிட்டு தாங்கள் இந்நாட்டின் கரையோர பிரதேசத்தில் ஆட்சி செய்வதே ஒல்லாந்தரின் மறைமுகமான ஒரு நோக்கமாக இருந்தது. பிரதான நோக்கம் வர்த்தக நோக்கம், அதை நான் கூறிவிட்டேன். இங்கு அவர்கள், நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், ஒரு வர்த்தகத்தை மேற்கொள்வதானால் அந்த இடத்தில் நாங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும். ஆகவே போர்த்துக்கேயரை இங்கிருந்து விரட்டிவிட வேண்டும். ஏன் என்று கேட்டால், போர்த்துக்கேயர் இவர்களுக்கு ஒரு எதிரி. ஆகவே போர்த்துக்கேயரை இங்கிருந்து விரட்டிவிட வேண்டும், அதற்கு நாங்கள் மன்னரை பயன்படுத்தலாம் என்ற நினைப்பு அந்த ஒல்லாந்தருக்கு காணப்பட்டது. ஆகவே போர்த்துக்கேயரினால், அவர்களுடைய செயற்பாடுகளினால், அவர்களுடைய அச்சுறுத்தல்களினால் அதிருப்தி அடைந்திருந்த கண்டி மன்னர்கள், குறிப்பாக முதலாம் ராஜசிங்கன், அதனைத் தொடர்ந்து முதலாம் விமல தர்ம சூரியன், இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன் இவர்களை வெளியேற்றுவதற்கு ஒல்லாந்தரின் துணையை நாட விரும்பினான். போர்த்துக்கேயரை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கு ஒல்லாந்தரின் உதவியின் துணையை நாட விரும்பினான். ஆகவே இப்பொழுது கண்டி மன்னருடன் ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் ஒரு பேச்சுவார்த்தை நடாத்தி ஒல்லாந்தரை இங்கு வரவழைத்தமைக்கு ஒரு நன்மை ஒன்றும் காணப்படுகின்றது. என்னவென்று கேட்டால், போர்த்துக்கேயரை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கு அது ஒரு இலகுவாக இருந்தது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒல்லாந்தரின் நோக்கமும் இங்கு நிறைவேறப் போகின்றது, மன்னனின் நோக்கமும் நிறைவேறப் போகின்றது. பார்ப்போம் இதனைத் தொடர்ந்து என்ன நடக்கப் போகின்றது என்று. அவ்வாறு ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் கண்டி மன்னன் முதலாம் விமல தர்ம சூரியனை சந்தித்து வர்த்தக நடவடிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடாத்த வருகை தந்த ஒல்லாந்தரிடம், போர்த்துக்கேயரை இங்கிருந்து விரட்டுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்திய முதலாம் விமல தர்ம சூரியன் அவர்களை வழி அனுப்பி வைத்து ஸ்பில்பர்ஜன் சென்று 3 மாதங்களின் பின்னர் அதாவது ஜூலை மாதமே அவன் வருகை தந்திருந்தான். இப்பொழுது 3 மாதங்களின் பின்பு சிபில் த வேர்ட் என்ற இன்னும் ஒரு ஒல்லாந்த தூதுவன் தமது குழுவுடன் முதலாம் விமலதர்ம சூரியனை சந்திப்பதற்காக வருகை தந்திருந்தான். ஆகவே இலங்கைக்கு வருகை தந்த முதலாவது ஒல்லாந்த தளபதி ஸ்பில் பர்ஜன், இலங்கைக்கு வருகை தந்த இரண்டாவது ஒல்லாந்த தூதுவன் சிபில் த வேர்ட், இவர்கள் இருவரும் முதலாம் விமல தர்ம சூரிய மன்னனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருந்தார்கள். மன்னனோ இந்த சிபில் த வேர்ட்டின் வருகையை அறிந்து இவன் ஸ்பில் பர்ஜன், அதாவது இதற்கு முன்னர் வருகை தந்த ஸ்பில் பர்ஜனின் இனத்தவன், அதாவது ஒல்லாந்த இனத்தவன் என்பதை அறிந்து கொண்டு இவனை கண்டியில் கோலாகலமாக வரவேற்றான் என்ற வரலாற்று ஆதாரம் கூறுகின்றது. ஆகவே சிபில் த வேர்ட்டை கோலாகலமாக வரவேற்ற முதலாம் வீரதர்ம சூரிய மன்னன் அவனுடன் சில பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில வார்த்தைகள் மன்னனுக்கு எதிராகவும் மன்னனுக்கு மரியாதையின்றியும் காணப்பட, அதாவது சிபில் த வேர்ட் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மன்னனை மரியாதையின்றி நடாத்திய காரணத்தினால் மன்னன் குழுவுக்கும் சிபில் த வேர்ட்டின் குழுவுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட இறுதியில் சிபில் த வேர்ட் அங்கு உயிரிழந்தான். ஆகவே இந்த வருகையும், அதாவது மன்னனின் நோக்கம் இங்கு தோல்வியடைந்தது என்று கூற வேண்டும். ஒல்லாந்தரின் வருகையும் அவருடைய நோக்கமும் தோல்வியடைந்து விட்டது. இப்பொழுது மன்னனின் நோக்கமும் தோல்வியடைந்து விட்டது. விமல தர்ம சூரியனை தொடர்ந்து, அதாவது முதலாம் விமல தர்ம சூரிய மன்னனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த சினரத் மன்னனும் ஒல்லாந்த குழுக்கள் இரண்டுடன் பேச்சுவார்த்தை நடாத்திய போதிலும் அது பெரிய அளவில் சாதகமான விளைவை அங்கு ஏற்படுத்தவில்லை. ஆகவே சினரத் மன்னனை தொடர்ந்து அவனுடைய மகன் இரண்டாம் ராஜசிங்கன் என்று அழைக்கப்படுகின்ற மன்னன், ஒரு சிறப்பான மன்னன் இவனை பற்றி கூற வேண்டும். ஏனெனில் இவன் இளவயதில் மகா ஆஸ்தான குமாரன், ஆஸ்தான இளவரசன் என்றும் அழைக்கப்பட்டான். இவனே ஒல்லாந்தரின் துணையை நாடி போர்த்துக்கேயரை இந்நாட்டிலிருந்து விரட்டிய பெருமைக்குரிய மன்னனாவான் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் ஒன்று கூறலாம், இம்மன்னனே வெஸ்ட்வோல்ட் உடன்படிக்கையுடன் தொடர்பு பெற்ற மன்னனாகவான். மேலும் இம்மன்னனே இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல, இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல என்ற பழமொழிக்கு பொருந்தக்கூடிய மன்னனாகவும் இவனை திகழ்கின்றான். அதற்கான காரணம் போர்த்துக்கேயரை விரட்டுவதற்கு ஒல்லாந்தரை வரவழைத்தமையாகும். அதாவது ஒரு அந்நியனை விரட்டுவதற்கு இன்னொரு அந்நியனை வரவழைத்த காரணத்தினாலே இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல என்ற கூற்றுக்கு இந்த மன்னன் பொருத்தமான ஒரு மன்னனாக காணப்பட்டான். ஆகவே இவ்வாறே இந்த மன்னனை பற்றி நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். இப்பொழுது பார்ப்போம் இரண்டாம் ராஜசிங்க மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையிலான காணப்பட்ட ஒரு உடன்படிக்கை என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் அறிமுகத்தில், இரண்டாம் ராஜசிங்க மன்னன் போர்த்துக்கேயரை இங்கிருந்து விரட்டுவதற்கு ஒல்லாந்தருடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான் என்பதை பற்றி கூறியிருந்தேன். அந்த உடன்படிக்கையின் பெயர் வெஸ்ட்வோல் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை 1638 இரண்டா ராஜசிங்கனுக்கும் வெஸ்ட்வோல்ட் என்ற ஆளுநருக்கும் இடையில் இடம்பெற்ற உடன்படிக்கையாகும். இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டதன் பின்னணியை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். சினரத் மன்னனின் பின்னன் அவனுடைய மகனான இரண்டாம் ராஜசிங்கனே கண்டியின் மன்னனானான். போர்த்துக்கேயரை இந்நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு இம்மன்னன் மிகவும் உறுதியுடன் செயற்பட்டான் என்று கூற வேண்டும். ஆகவே இந்த போர்த்துக்கேயரை இந்நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு போர்த்துக்கேயரை போலவே ஒரு சிறந்த கடற்படை பலத்தை உடைய ஒரு நாட்டின் உதவியை நாங்கள் பெற வேண்டும் என எண்ணினான். அந்த வகையில் ஒல்லாந்தரின் உதவியை நாடிக்கொண்டு அதனை எவ்வாறு செயற்படுத்தி வெற்றி பெறுவது என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பத்தில் ஒல்லாந்து கிழக்கிந்திய மத்திய நிலையமாக விளங்கிய பத்தேவியாவிற்கு தூதுவர்களை அனுப்பி பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தான். ஆகவே இவன் சற்று வித்தியாசமாக செயற்பட்டு ஒருமனாக காணப்படுகின்றான். காரணம் என்னவென்றால் முதலாம் விமன தர்ம சூரியன் சினரத்மன்னன் ஆகியோர் ஒல்லாந்து கிழக்கிந்திய வர்த்தக சங்கத்தின் தலைமையகத்திற்கு தங்களுடைய தூதுவர்களை அனுப்பவில்லை. அங்கிருந்து வருகை தந்தவர்களுடனே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் இரண்டாம் ராஜசிங்க மன்னன் அவ்வாறு செயற்படவில்லை. அதற்கு சற்று மேலதிகமாகவே செயற்பட்டு அதான் கூறியிருந்தேன், உறுதியுடன், அதாவது போர்த்துக்கியரை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு மிகவும் உறுதியுடன் செயற்பட்ட ஒரு மன்னாக காணப்படுகின்றான். அந்த வகையில் அந்த பேச்சுவார்த்தையில் இவன் வெளிப்படுத்திய விடயம் யாதெனில், போர்த்துக்கேயரை வெளியேற்றுவதற்கு தமக்கு வழங்கும் உதவிக்கு கைமாறாக, அதாவது போர்த்துக்கேயரை இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றுவதற்கு தமக்கு வழங்கும் உதவிக்கு கைமாறாக கருவா வர்த்தகத்தின் உரிமையையும் மாணவர்கள் தயவு செய்து இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இரண்டா ராஜசிங்க மன்னன் ஒல்லாந்து கிழக்கிந்திய வர்த்தக சங்கத்தின் தலைமையகம் அமைந்திருந்த பத்தேவியாவுக்கு தூதுக்குழுவை அனுப்பி அதனூடாக பேச்சுவார்த்தை நடத்தி இவன் கூறியிருந்த விடயம் யாதெனில், நீங்கள் எங்களுக்கு போர்த்துக்கேயரை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு கருவா வர்த்தகத்தின் உரிமையையும் கிழக்கு கடற்கரையில் ஒரு துறைமுகத்தையும் வழங்குவதாக கூறியிருந்தான். ஆகவே இது ஒரு இணக்கப்பாடு. இணக்கப்பாடு என்றால் எனக்கு சம்மதம் என்று அர்த்தம். அதாவது நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு ஒரு கைமாறு செய்ய போகின்றேன் என்பதே ஆகும். ஆகவே இதில் குறிப்பிடத்தக்க விடயம் இன்னொன்று என்னவென்றால், ஐரோப்பிய இனத்தவருக்கு பதிலாக வேறொரு ஐரோப்பிய இனத்தவரை இந்நாட்டிற்கு வரவழைத்தல் அரசனின் நோக்கமாக இருக்கவில்லை. அதற்கு புறம்பாக அவர்களை இங்கிருந்து வெளியேற்றுவதே ஒரு நோக்கமாக வைத்திருந்தான். அதாவது போர்த்துக்கேயர் இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும், அதற்கு கைமாறுதான் செய்ய வேண்டும் ஒழிய ஒல்லாந்தரை இங்கு ஆட்சிக்குட்படுத்துவது அவர்களின் நோக்கமாக காணப்படவில்லை. ஆகவே மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் விளைவாக 1638 ஆண்டு மே மாதம், நன்றாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், 1638 ஆண்டு மே மாதம் மன்னனின் படையும் ஒல்லாந்தரும் இணைந்து மட்டக்களப்பில் போர்த்துக்கேயரது கோட்டையை தாக்கினார்கள். ஆகவே ஏற்கனவே நான் கூறியிருந்த பேச்சுவார்த்தையின் விளைவே இது. ஆகவே ஒரு இணக்கப்பாட்டு தன்மையில் சென்றிருந்தார்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதையாகும். அவ்வாறு கருவா வர்த்தகத்தின் உரிமையையும் கிழக்கு கடற்கரையில் ஒரு துறைமுகத்தையும் தருவதாக மன்னன் இணங்கியிருந்தான். அந்த சந்தர்ப்பத்தில் ஒல்லாந்தரும் கண்டி மன்னனும் இணைந்து, இரு படையும் இணைந்து 1638 ஆண்டு மே மாதம் மட்டக்களப்பில் இருந்த போர்த்துக்கேயரின் கோட்டையை தாக்கினார்கள். அங்கு அவர்களை தாக்கி அவர்களை வெளியேற்றவும் அவர்களால் முடியுமாக இருந்தது. ஆகவே இந்த வெற்றியால் மன மகிழ்ச்சி அடைந்த இரண்டாம் ராஜசிங்கன் இதனைத் தொடர்ந்து அவர்களின் மிகுதி கோட்டைகளையும் கைப்பற்ற வேண்டும். ஆகவே ஒல்லாந்தருடன் ஒரு உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டு அதனூடாக போர்த்துக்கேயரை இங்கிருந்து வெளியேற்ற எண்ணினான். ஆகவே இப்பொழுது 1638 ஆண்டு மே மாதம் ஒல்லாந்தருடன் உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அந்த உடன்படிக்கை தான் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், வெஸ்ட் ஓல்ட் உடன்படிக்கை என்பதாகும். அதாவது இரண்டாம் ராஜசிங்க மன்னனுக்கும் வெஸ்ட் ஓல்ட் என்கின்ற ஒல்லாந்த இனத்தவனுக்கும் இடையில் நடந்த ஒரு உடன்படிக்கையாகும். ஆகவே இதன் பெயர் அப்படி காணப்படுகின்றது. இவற்றில் கூறப்பட்ட விடயங்களை நான் கூறிவிட்டு என்னுடைய கற்பித்தலை நிறைவு செய்கின்றேன். ஒன்று, போர்த்துக்கேயரை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவதற்கு கண்டி மன்னனுக்கு உதவி வழங்க ஒல்லாந்தர் உடன்படல் வேண்டும். இதுவே முதலாவது வேண்டுகோளாகும். அதாவது போர்த்துக்கேயரை இந்நாட்டின் கரையோர பிரதேசத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு கண்டி மன்னனுக்கு ஒல்லாந்தர் உதவி வழங்க வேண்டும், இதற்கு அவர்கள் உடன்பட வேண்டும். போர்த்துக்கேயருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் போரில் ஒல்லாந்தருக்கு ஏற்படும் செலவை, அதாவது போர் செலவு, இந்த செலவை கருவா மிளகு தேன் மெழுகு என்பவற்றை வழங்குவதன் மூலம் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதற்கு மன்னன் உடன்பட்டான். ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம். ஆகவே இது ஒரு கைமாறு. அடுத்ததாக யானைகள் தவிர கண்டி ராசதானியின் ஏனைய வர்த்தக பொருட்களை பணம் கொடுத்து பெறும் வர்த்தக ஏகபோக உரிமையை ஒல்லாந்தருக்கு மன்னன் வழங்குவதாக உடன்பட்டான். ஆகவே யானையை தவிர வேறு எந்த வர்த்தக பொருட்களையும் நீங்கள் பணம் கொடுத்து பெறலாம். இறுதியாக போர்த்துக்கேயரிடமிருந்து இந்த ஒரு விடயமே முக்கியமான ஒரு விடயம். போர்த்துக்கேயரிடமிருந்து கைப்பற்றப்படும் கோட்டைகளில் மன்னன் விரும்பினால் மாத்திரமே ஒல்லாந்தரது படையை நிறுத்துவதற்கு உடன்பட வேண்டும் என்பதே ஆகும். இதுவே இந்த உடன்படிக்கையில் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த விடயத்தினையே ஒல்லாந்தர் காலப்போக்கில் மீறி செயற்பட்டதால் ஏற்பட்ட விளைவே ஒல்லாந்தர்கள் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆட்சியை நிலைநாட்டக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் இவர்கள் இந்த நான் கூறிய நான்காவது கூறிய விடயத்தை, அதாவது போர்த்துக்கேயரிடமிருந்து கைப்பற்றப்படும் கோட்டைகளில் மன்னன் விரும்பினால் மாத்திரமே ஒல்லாந்து படையை நிறுத்தி வைக்கலாம் என்ற விடயத்தை ஒல்லாந்தர் மீறும் சந்தர்ப்பத்தில் 1658 கிட்டத்தட்ட 20 வருட காலங்களில் ஏற்பட்ட இந்த போரில் போர்த்துக்கேயரே இங்கிருந்து விரட்டி விட்டார்கள். ஆனால் மன்னனுடன் ஒரு இணக்கப்பாட்டு தன்மைக்கு செல்லவில்லை. அதன் பின்னர் 1658 இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் ஒல்லாந்தர் தமது ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டார்கள். ஆகவே அதிலிருந்து ஒல்லாந்தரின் ஆட்சி இலங்கையின் கரையோர பகுதியில் நிலவ ஆரம்பித்தது என்று கூறலாம். ஆம் அன்பான மாணவர்களே, இன்று நான் உங்களுக்கு இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் ஒல்லாந்தரின் ஆட்சிக்குட்படுதல் என்ற பாட விடயத்தினூடாக முக்கியமான ஒரு சில விடயங்களை உங்களுடன் நான் கலந்துரையாடியிருந்தேன். இதில் காணப்படுகின்ற மிகுதி பகுதிகளை நான் அடுத்தடுத்த கற்பித்தல் நடவடிக்கையில் நான் உங்களுக்கு இதனை நான் கற்பிக்கலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் இப்பொழுது என்னுடைய கற்பித்தலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.